அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் வெப்பவாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த உலக அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஈடு செய்ய முடியாத பாதிப்புகளை உலகம் சந்திக்க நேரும் என்று ஐநா மன்றத்தின் பருவநிலை மாற்றம் தொடர்பான நிபுணர் குழு எச்சரித்திருப்பது குறித்த செய்தி, இலங்கை மலையக மண் சரிவில் இன்று மேலும் ஒரு சடலம் மீட்கப்பட்டிருப்பது குறித்த தகவல்கள்,
Today we commenced the search operations in the morning, but we had a slight difficulty because the overnight rains have...
இந்தியாவின் ஐஐடிக்களில் மாமிச உணவை தடை செய்யக்கோரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்தவரின் கோரிக்கை ஏற்படுத்தியிருக்கும் சர்ச்சை தொடர்பான பெட்டகம்,
அதுக்கு ரீசன் சொன்ன வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா வெஜ் நான்வெஜ் ஒரே பிளேட்ல யூஸ் பண்றாங்க, சோ பிளேட்ட வந்து அவங்க திருப்பி நான்வெஜ் சாப்பிட்டு அதே பிளேட்ல வெஜ் சாப்பிடலாம் அப்படின்றதுனால வந்து ஒரே பிளேட் யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு ரீசனும், பிளஸ் நான்வெஜ் சப்ளைஸ் எங்களுக்கு அந்த அளவுக்கு.
போதை மருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 இலங்கை மீனவர் குடும்பங்கள் இதில் தமக்கு உதவுமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் மகஜர் ஒன்றை அளித்திருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
வெப்பவாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஈடு செய்ய முடியாத பாதிப்புகளை உலக நாடுகள் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கும் ஆய்வறிக்கை ஒன்றை பருவநிலை மாற்றம் சம்பந்தமான ஐநா நிபுணர் குழு வெளியிட்டிருக்கிறது. புவி வெப்பமடைந்து வருவது ஐயத்துக்கிடமின்றி நிரூபணமாகிவிட்டது என்றும், இந்த மாற்றத்துக்கு மற்ற காரணங்களை விட மனித செயலே முக்கிய காரணம் என்றும் இந்த 40 அறிக்கை கூறுகிறது. ஆபத்தை உண்டாக்கும் அளவுகளில் புவியின் வெப்பம் அதிகரிப்பதை தடுக்க வேண்டுமாயின் இந்த 100 நடுப்பகுதியோடு உலகத்துக்கு தேவையான மின்சாரம் கிட்டத்தட்ட முழுமையாகவே கரிம வெளியேற்றம் இல்லாத உற்பத்தி முறைகளிலிருந்து வர வேண்டுமென இந்த அறிக்கை எச்சரித்திருக்கிறது. பருவநிலை சம்பந்தமான அறிவியல் எச்சரிக்கைகளை புறந்தள்ளுவோர் தங்களுக்கும் தங்களது பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் ஆபத்து என்பதை அறிந்தும் அப்படி நடந்தவர்களாவார்கள் என அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி கூறியிருக்கிறார்.
ஈராக்கில் அன்பர் மாகாணத்தில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தமக்கு எதிராக சண்டையிட்ட 300 அதிகமான சுன்னி பழங்குடியினரை கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு கிணற்றிலிருந்து ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அடங்கலாக 50 அதிகமானோரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக ஈராக்கிய மனித உரிமைகள் அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. வியாழக்கிழமை முதல் தமது உறுப்பினர்கள் 3 தடவைகள் ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்யப்பட்டதாக அல்பு நிமிர் பழங்குடியின வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன.
இபோலா இரத்த காய்ச்சலினால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சியரா லியோனின் சில பாகங்களில் இந்த நோய் தொற்று புதிதாக வருபவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது என ஆப்பிரிக்கன் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் AGI என்ற சர்வதேச தொண்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. தலைநகர் ஃப்ரீடவுனின் சுற்றுவட்ட கிராமங்களில் 2 முன்னர் பரவியதை விட தற்போது 9 வேகமாக இபோலா பரவுவதாக ஆய்வுகள் காட்டுவதாய் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஃப்ரீடவுன் நகரப்பகுதியிலும் கூட செப்டம்பரின் ஆரம்பத்தோடு ஒப்பிடுகையில் தற்போது 6 அதிக எண்ணிக்கையிலானவர்கள் ஒவ்வொரு நாளும் இபோலாவால் பாதிக்கப்படுகிறார்கள் என AGI தெரிவிக்கிறது. ஆனால் லைபீரியாவில் புதிதாக இபோலா வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது.
அதிகாரத்தை இராணுவம் கையேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புர்கினோ ஃபசோ நாட்டின் தலைநகரான வாகதுகுவில் 1,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருக்கின்றார்கள். அரசாங்க தொலைக்காட்சி தலைமையகத்தில் துப்பாக்கி வெட்டு சத்தங்கள் கேட்டதாக தலைநகரில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் சாரா செருமி அவர்கள் வந்து சேர்ந்ததை அடுத்து இந்த வேட்டுகள் தீட்பட்டதாக தென்படுகின்றது. விவரங்கள் இன்னமும் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த அதிபர் தேர்தல் வரை ஒரு சிவிலியன் இடைக்கால அரசாங்கம் தேவை என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்த கோரிக்கைக்கு ஆதரவளித்திருக்கின்ற அந்த நகரில் இருக்கின்ற ஐநாவின் பிரதிநிதியான முகமது இபின் ஷபாஸ் அவர்கள் அங்கு தடைகளை விதிப்பதை தவிர்க்க ஐநா விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
தென்னிந்தியாவின் கொச்சி நகரில் பொதுவிடத்தில் நின்று கட்டியணைத்து முத்தமிட்டு நூதன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்காக கடற்கரையில் இளைஞர்கள் கூட அவர்களை தடுக்கும் நோக்கில் சுமார் 30 போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அடுத்தவரின் ஒழுக்கத்தை ஒழுங்கு செய்வதாக கூறிக்கொண்டு நடக்கும் அத்துமீறல்கள் அதிகமாகிவிட்டதால் காதல் முத்தம் என்ற இந்த போராட்டத்தை தாங்கள் நடத்த முயன்றதாக சமூக ஆர்வலர்கள் சிலர் தெரிவிக்கின்றனர். ஆண்களும் பெண்களும் அளவுக்கு அதிகமாக நெருக்கம் காட்டுவதை அனுமதிக்கிறார்கள் என கூறி கொச்சியின் காஃபி கடை ஒன்றை கடும்போக்கு இந்துக்கள் சிலர் தாக்கியதன் எதிரொலியாக இந்த முத்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருந்தது.
காட்டு மிருகங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற பொருட்களின் சட்டவிரோதமான வணிகத்துக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக 40,000 அதிகமான மிருக உடற்பாகங்களை இந்திய அரசாங்கம் தீ வைத்து எரித்திருக்கின்றது. டெல்லியில் இருக்கின்ற தேசிய மிருக கட்சி சாலையில் நடந்த ஒரு விபத்தில் எரிக்கப்பட்டவற்றில் புலிகள், சிறுத்தைகள், யானைகள் மற்றும் காண்டாமிருகங்கள் ஆகியவற்றின் உடற்பாகங்களும் அடங்குகின்றன. பெரும்பாலும் கிழக்காசியாவில் பாரம்பரிய மருத்துவ சிகிச்சைக்கு தேவைக்காக கள்ளச்சந்தையில் விற்பதற்காக இந்தியாவில் அணிந்து வரும் மிருகங்களின் உடற்பாகங்கள் வேட்டையாடப்படுகின்றன.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் சுற்றுச்சூழல் தொடர்பான செய்தி ஒன்று. வெப்ப வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த உலக அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஈடு செய்ய முடியாத பாதிப்புகளை உலகம் சந்திக்க நேரும் என்று ஐநா மன்றத்தின் பருவநிலை மாற்றம் தொடர்பான நிபுணர் குழு எச்சரித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இது பற்றிய கூடுதல் பிபிசி விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
ஐபிசிசி என்று சொல்லப்படுகின்ற பருவநிலை மாற்றத்துக்கான சர்வதேச நாடுகள் இடையிலான நிபுணர் குழு கோப்பன்ஹேகனில் இன்று வெளியிட்டிருக்கின்ற அறிக்கைதான் இதுவரையில் வெளியிடப்பட்டதிலேயே மிகவும் வலிமையான அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. புவி வெப்பமடைந்து வருவதற்கு மனித செயலே முக்கிய காரணம் என இந்த 40 அறிக்கை வாதிட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றங்களால் மனித குலத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மறுபடியும் சரி செய்ய முடியாத பாதிப்புகளாக அமைந்துவிடும் என ஐபிசிசியின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பச்சோரி எச்சரித்திருக்கின்றார்.
Well, human influence on the climate system is clear. The more we disrupt our climate, the more we risk severe, pervasive and irreversible impacts. Fortunately, we have the means.
பூமியின் பருவநிலையில் மனித செயல்பாடுகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பது தெளிவாகவே தெரிகிறது. எந்த அளவுக்கு நாம் நமது பருவநிலையை பாதித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான, பாதகமான, கடுமையான, மறுபடியும் சரி செய்ய முடியாத தாக்கங்கள் ஏற்படும். நல்ல வேளை அப்படி நடக்காமல் தடுப்பதற்குரிய வழி நம் கைகளில்தான் இருக்கிறது. ஒரு வளமான எதிர்காலத்தை, நீடிக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தை கட்டியமைக்க நம்மால் முடியும் என்றார் டாக்டர் ராஜேந்திர பச்சோரி. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கங்களை மொத்த உலகமுமே உணர நேரிடும் என பச்சோரி கூறினார். புவியின் வெப்பம் ஆபத்தை உண்டாக்கும் அளவுகளில் அதிகரிப்பதை தடுக்க வேண்டுமாயின் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியோடு உலகத்துக்கு தேவையான மின்சாரம் கிட்டத்தட்ட முழுமையாகவே கரிம வெளியேற்றம் இல்லாத உற்பத்தி முறைகளிலிருந்து வர வேண்டும் என இந்த அறிக்கை எச்சரித்திருக்கிறது. புவி வெப்பமடைவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை சமாளிக்க பெரும்பான்மையான நாடுகள் கொஞ்சமும் தயாராக இல்லை என கோப்பன்ஹேகனில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட போது பேசிய ஐநா தலைமைச் செயலர் பான் கி மூன் கூறியிருந்தார்.
The report found that the world is largely very ill prepared for the risks of changing climate, especially
பருவநிலை மாற்றங்களால் பெரிதும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏழை மக்களும் பலவீனமான சூழ்நிலையில் இருப்பவர்களும் தான். ஆனால் பருவநிலை மாற்றங்களுக்கு அதிகம் பங்களித்தவர்கள் இவர்கள் அல்ல என்றார் பான் கி மூன். பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான புதிய உலகளாவிய ஒப்பந்தம் ஒன்று எட்ட சர்வதேச நாடுகள் விவாதித்து வருகின்றன. அடுத்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுவிடும் என அவர்கள் நம்புகின்றனர்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கை மலையக மண் சரிவு நடந்து இன்றோடு 5 ஆன நிலையில் இன்று மேலும் ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கொஸ்லாந்தை மீதிய பெத்தையில் தொடர்ந்து இடம்பெறுகின்ற மீட்பு நடவடிக்கைகளின் போது மேலும் ஒரு சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றிரவு பெய்த மழை காரணமாக மீட்பு நடவடிக்கைகள் சிரமத்தின் மத்தியிலேயே மேற்கொள்ளப்படுவதாக மீட்பு பணிகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார். இன்று காலை நாங்கள் மீண்டும் மீட்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தோம். இரவு பெய்த மழை காரணமாக நிலம் ஊறியிருந்ததனால் கனரக வாகனங்களை பயன்படுத்தி சரிந்து வந்துள்ள மண்ணை அகற்றுவது கடினமாக இருந்தது. இருப்பினும் ஆண் ஒருவருடைய சடலத்தை நாங்கள் இன்று மீட்டிருக்கின்றோம். அத்துடன் நிலச்சரிவின் போது சரிந்து வந்து குவிந்துள்ள மண்ணுள் புதைந்து கிடந்த முச்சக்கர வண்டியின் சிதைந்த பாகங்களையும் அதே போன்று இந்த பகுதியில் செயற்பட்டு வந்த பால் சேகரிக்கும் நிலையத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்த உபகரணங்கள் சிலவற்றையும் எடுத்திருக்கின்றோம். மீரியாபித்தையிலிருந்து கொஸ்லாந்தை தோட்டத்திற்கு செல்லும் பழைய பாதையை மூடியுள்ள மண்ணை அகற்றி அந்த பாதையை போக்குவரத்து செய்யத்தக்கதாக மாற்றும் முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றோம். ஆயினும் இந்த பகுதியில் பெய்கின்ற மழை காரணமாக இன்று மாலை மீட்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கால நிலைமைக்கு அமைவாக நாளை காலை மீண்டும் மீட்பு பணிகளை நாங்கள் ஆரம்பிப்போம். என்றார் மீட்பு பணிகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்கள். மீரியபெத்தையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அகப்பட்டு காணாமல் போயிருப்பவர்களில் இதுவரையில் 7 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குழு ஒன்று இன்று சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார்கள். அந்த குழுவில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டார் பூபாலரட்னம் சேவகன்.
ஸ்ரீ கணேசானந்தா தமிழ் வித்யாலயம் என்ற ஒரு பாடசாலையில் மக்கள் இங்கு வைத்திருக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் இன்னும் ஒரு இடத்திலும் இடம்பெயர்ந்த மக்கள் வைத்திருக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல லயன்கரையில் வாழ்கின்ற மக்களுக்கு அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்தந்த இடங்களில் எல்லாம் நிலச்சரிவு வரக்கூடும் என்று. ஆகவே மக்கள் இப்பொழுது ஒரு அச்சத்துக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அவ்வாறான இடங்களிலிருந்து தங்களுக்கு வேறு இடங்களில் கொண்டு சென்று வீடு வேலைக்கு உத்தரவாதம் போன்றவை அவர்களுடைய உடனடி பிரச்சனை. இடம்பெயர்ந்த மக்களுக்கு தேவையான அளவுக்கு வடக்கு கிழக்கு கொழும்பு போன்ற இடங்களிலிருந்து தேவையான அளவுக்கு பொருட்கள் புடவைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அங்கே மக்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் தொடர்பாக தங்களுக்கு தேவையான அளவு கிடைத்திருக்கிறது என்றும், ஆனால் ஒரு முகாம் என்று வந்ததற்கு பிற்பாடு கணக்கு கட்டுப்பாடுகள், அவர்கள் வழியில் போக முடியாது வர முடியாது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இதனால் தமது ஆடுமாறுகளை பார்க்க முடியவில்லை போன்ற பல்வேறுபட்ட முகாம் பிரச்சனைகள் ஒரு பக்கத்தில் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொருட்களை வைப்பதற்கே இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அது அவருடைய முக்கிய தேவையெல்லாம் இப்பொழுது சரியான பாதுகாப்பான இடத்தில் ஒரு காணியும் வீடும் தான் நான் நம்புகின்றேன் அவருடைய உடனடி தேவையாக இப்பொழுது இருக்கின்றது.
நீண்டகால அடிப்படையில் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நிவாரண நடவடிக்கைகளை பற்றி நினைக்கிறீர்கள்?
அதான் முக்கியமான பிரச்சனை, அதனாகத்தான் இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய முக்கிய தேவையெல்லாம் இப்பொழுது தங்களுக்கென்று சொந்தமான ஒரு காணையும் வீடும் இருந்தால் தான் அவர்கள் அடுத்த கட்டமாக தாங்கள் போய் குடியேற முடியும். வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு பல்வேறுபட்ட ஸ்தாபனங்கள் தயாராக இருக்கின்றன. இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவி செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். பொது அமைப்புகள் பல உதவி செய்ய தயாராக இருக்கின்றன. உடனடியாக உள்ள பிரச்சனை அவர்களுக்கான ஒரு காணி தொண்டினை பெற்றுக் கொள்வது என்பது. அந்த ஒரு காணி தொண்டினை பெற்றுக் கொள்வார்களாக இருந்தால் நான் நம்புகின்றேன் அது 500 வீடோ 1000 வீடோ அடுத்த ஒரு வருடத்துக்குள் கட்டி முடிப்பதற்கான நிலைமை இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு அந்த காணி கிடைக்குமா என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி எல்லாம். அரசாங்கம் எவ்வளவு விரைவாக அவர்களுக்கு ஒரு காணியை கொடுத்து இந்த வீடு கட்டுவதற்கான உதவிகளை செய்வார்கள் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். போதை மருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் 5 தமிழக மீனவர்களுக்கு இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதற்கு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கும் பின்னணியில், அதே வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கை வடக்கைச் சேர்ந்த 3 தமிழ் மீனவர்களின் குடும்பங்கள் இதில் தமக்கு உதவுமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் மகஜர் ஒன்றை இன்று அளித்திருப்பதாக செய்திகளில் வந்திருக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சேவகன்.
இது தொடர்பாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட கடற்தொழிலாளர்களது குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லி ஒரு தொகையான மக்கள் என்னுடைய ஜால் அலுவலகத்துல வந்து மகஜர் ஒன்று கையளித்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களோடு நான் தொலைபேசியில் பேசிய பொழுது நான் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன், அப்ப நீதிமன்ற தீர்ப்பில் நாங்கள் தலையிட முடியாது என்றும், ஆனால் இலங்கையை பொறுத்த வகையில் மரண தண்டனை என்பது இங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்பது என்று சொல்லியும், ஆனபடியினால் நீங்கள் மேன்முறையீடு செய்யலாம் என்றும் நான் அவர்களிடம் தெரியப்படுத்தியிருந்தேன். இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அவர்களோடும் எடுத்து கதைப்பதாக சொல்லியிருந்தேன். என்று சொன்னால் இங்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எல்லை தாண்டி இந்திய கடற்தொழிலாளர்கள் எங்களுடைய இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் மக்களது வாழ்வாதாரத்தை தினமும் சுரண்டுவது மாத்திரமல்ல அந்த வளங்களையும் அளிக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கின்றது. அப்ப இதை தடுக்கின்ற வேலையில் எங்களுடைய கடற்படையினர் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது, அறியக்கூடிய மாதிரி இருந்திருக்கின்றது. போத வஸ்துக்களும் கடத்தப்படுவதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அதில் கூட கவனம் எடுத்த பொழுதுதான் இவ்வாறான ஒரு பிரச்சனை வந்ததாகத்தான் அவர்களிடம் கேட்டிருந்த பொழுது அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பாக இருக்கின்றபடியினால் இவர்கள் மேன்முறையீட்டுக்கு செல்லலாம் என்றும் நான் ஜனாதிபதி அவர்களுடனும் இது தொடர்பாக கழிப்பதாக நான் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன்.
இந்த குறிப்பிட்ட வழக்கு நடந்த முறை தொடர்பாக உங்களுக்கு திருப்தி இருக்கின்றதா? இந்த விஷயத்தை ஏன் கேட்கின்றேன் சொன்னால், இந்திய தரப்பில் இருந்து கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அந்த மீனவ சங்கங்கள் எல்லாம் இங்கு வழக்கு நடத்தப்பட்ட முறை தொடர்பாக குறை சொல்லியிருக்கின்றார்கள். அது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதனால் தான் இலங்கை மீனவர்கள் அந்த மூவரும் அதை பற்றி நினைக்கின்றார்கள் என்று அறிய விரும்பினேன்.
இந்திய தரப்புல இருந்து இதுவரை வந்ததாக இல்ல, அது போல இலங்கை தரப்புல இருந்தும் வந்ததாக இல்ல. அதாவது நீதிமன்ற விசாரணைகள் சரியாக போய்கொண்டிருக்கின்றன என்ற வகையிலான கருத்துக்கள் தான் வந்து கொண்டிருந்ததை ஒழிய தவறான முறையில போகின்றதாக எந்த தகவலும் இதுவரை எனக்கு கிட்டவில்லை. அப்படி நான் விசாரித்து பார்த்த இடத்துல வெளியிலையும் அசம்பந்தமாக வந்ததாக யாரும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் மேல் முறையீட்டுக்கு போகலாம், வந்த வகையில அவர்கள் மேல் முறையீட்டுக்கு போனால், பொதுவாக இந்த நீதித்துறை விடயத்துல ஒரு கீழ் நீதிமன்றத்துல தண்டனை பாதகமாயிருந்தால் அல்லது சாதகமாக வராவிட்டால் மேல் நீதிமன்றத்திற்கு போய் முறையீடு செய்கின்ற ஒரு நியதி ஒரு நடைமுறை இருக்கின்றதுதான, அந்த வகையில அவர்கள் அதை செய்யலாம். அதே நேரத்துல அந்த நாடுகளுக்கு இடையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தின் மூலமும் அவர்கள் அதை அங்க போய் இருந்து கொண்டும் அதை செய்யலாம்.
இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. அடுத்து இந்திய கண்ணோட்டம். பெங்களூரில் வாழும் திருமணமான 32 வயது ஆண் ஒருவர் மற்ற ஆண்களுடன் ஒருபாலுறவு வைத்திருந்தார் என்று அவரது மனைவி புகார் அளித்ததைத் தொடர்ந்து அவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். பரபரப்பான இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஒருபாலுறவுக்காரர்களின் நிர்பந்த திருமண வாழ்க்கையில் எழும் உளவியல் பிரச்சினைகள் குறித்து மனநல மருத்துவர் ருத்ரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
இந்த நபர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருப்பது, அவங்க மனைவி வந்து சுய பாலினரோட இந்த நபர் வந்து ஒரு பாலுறவு வச்சுக்கிறதால ஒரு பிரச்சனை ஏற்பட்டதால. இந்த விஷயத்துல நாம யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இந்த நபர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார்? ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டி இருக்கிறதால அந்த ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டிக்காக ஒருத்தரை கைது செய்யலாமா அப்படின்றது முதல்ல நாம நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். முதலாவதாக இது வந்து ஒரு மாபெரும் குற்றமாக ஏன் கருதப்படுது அப்படின்றதுக்கு ஒரு கலாச்சார பின்னணி இருக்கே தவிர இதுக்கான பெரிய சட்ட ரீதியான நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காலங்காலமா நாட்டில் நிலவி வந்த கருத்துக்கள் படி இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு இன்பம் தேடும் ஒரு நிலைமை வந்து தவறான விஷயமா நிறைய பேரால கருதப்படுது. அதனாலேயே இது வந்து சட்ட ரீதியாக தண்டனைக்குரிய விஷயமாக ஆக்கி வச்சிருக்காங்க. இது பரிசீலனை செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த ரீதியில பாத்தீங்கன்னா அவரை வந்து கைது செய்யலாமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருந்தாலும் இன்றைய சட்டப்படி அவர் கைது செய்யப்பட வேண்டிய ஆள் தான். கைது செய்யப்பட்டதால அவர் பாதிப்படைஞ்சிருக்காருன்றது உண்மைதான். ஆனால் மிக முக்கியமாக இதில் பாதிப்படைந்த அந்த பெண்ணை பத்தி நாம பார்க்கணும். ஒரு திருமணம் அப்படின்றதுல வந்து பாலுறவு அப்படின்றது வந்து இயல்பான விஷயம், எதிர்பார்க்கப்படும் விஷயம், அவசியமான விஷயமும் கூட. சட்ட ரீதியாக இந்த சமுதாயம் அதை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கு. இந்த ரீதியில கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிற ஒரு ஆண் அந்த பெண்ணை ஏன் கல்யாணம் செஞ்சுக்கணும்? அந்த கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால அந்த பெண்ணை வந்து அவர் பல விதங்கள்ல ஏமாத்திருக்கார் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டிக்காக அவர் கைது செய்யப்பட்டாரா அப்படின்றது பற்றின சந்தேகம் இருந்தாலும் அந்த பெண்ணை ஏமாத்தினதுக்காக, அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து மிக முக்கியமான விதத்துல சீர்குலைச்சதுக்காக கைது செய்யப்பட்டது தப்பு இல்லைன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.
காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் தான் இந்த சம்பவம் வெளிவந்துள்ளது. இது போல புகார் அளிக்கப்படாத நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் தினமும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. எதிர்காலத்தில் அரசாங்கமோ உச்ச நீதிமன்றமோ இது குற்றம், ஒருபால் உறவு குற்றம் என்று கூறுகின்ற சட்டத்தை நீக்கினால் கூட இந்திய சமுதாயம் இது போன்ற உறவுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும்?
முதலாவதாக இந்த மாதிரியான விஷயத்தை இந்த சமுதாயம் இப்ப ஏற்றுக்கொள்ளவில்லை. நாளைக்கே உலகின் அத்தனை நீதிமன்றங்களும் அத்தனை நீதிபதிகளும் இது சட்ட ரீதியான குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாலும், போப் சொல்லிட்டாலும், எந்த மதத்தின் தலைவர் சொல்லிட்டாலும், மக்கள் அதை உடனே ஏத்துக்க போறது இல்லை. ஏன்னா காலங்காலமா இது வந்து ஒரு அருவறுக்கத்தக்க விஷயமா பார்த்திருக்காங்க, ஒரு மனித உறவுக்கு அந்நியமான ஒரு விஷயமாவே இதை பார்த்திருக்காங்க. அதனால மக்கள் இதை ஏத்துக்கிறதுன்றது இன்னொரு 2 தலைமுறையாவது ஆகும். இந்த நபர் ஏன் சொல்லலை அப்படின்றது வந்து சட்டத்துக்கு பயந்து சொல்லாம இருந்திருக்க முடியாது, இந்த சமுதாயத்துக்கு பயந்துதான் சொல்லாம இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பயப்படுற மாதிரியான ஒரு ஆள் தான், அவங்க வீட்டில் வந்து எங்கள் அம்மா செத்து போகிறேன்னு சொல்கிறாங்க, என் தங்கச்சிக்கு நான் எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு தான் கல்யாணம் ஆகும், இந்த மாதிரியான வெட்டி சாக்குகளில் மிரட்டப்பட்டு அந்த இமோஷனல் பிளாக்மெயில்னால அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு எப்படியாவது சமாளிக்கலான்னு பார்க்குறாங்க, அது அவங்களால முடியாமல் போகுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம குடும்பம், நம்ம கௌரவம், வெளியில் அசிங்கப்படாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே தவிர சட்டத்துக்கு பயந்தெல்லாம் அந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்க முடியாது.
மனநல மருத்துவர் ருத்ரன். இந்தியாவின் ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கல்லூரிகளில் மாமிச உணவை தடை செய்ய கோரும் RSS அமைப்பைச் சேர்ந்தவரின் கோரிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த சங்கீதா ராஜன் வழங்கும் பெட்டகம்.
சமீபத்தில் இந்திய மத்திய அரசின் ஆளுங்கட்சியான பாஜகவின் தாய் அமைப்பாக பார்க்கப்படும் RSS அமைப்பின் மத்திய பிரதேச பிரிவு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்தில் இந்தியாவின் ஐஐடி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தொழில்நுட்ப கல்லூரிகளில் மாமிச உணவுக்கு மாற்றாக மரக்கறி உணவை ஊக்குவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஐஐடி கல்லூரிகளில் அசைவ உணவு பரிமாறப்படுவது மூலம் மாணவர்களிடையே மோசமான மேற்கத்திய கலாச்சாரம் பரப்பப்படுவதாக கூறி SSK ஜெயின் என்பவரால் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதம் அந்த அமைச்சகத்தின் சார்பில் ஐஐடி கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கடந்த மாதம் நாக்பூரில் நடைபெற்ற விஜயதசமி விழாவில் ஆற்றிய உரை இந்திய அரசால் நடத்தப்படும் தொலைக்காட்சியான தூர்தர்ஷனில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய பின்னணியில் பாஜக தலைமையிலான தற்போதைய மத்திய அரசு RSS அமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் RSS-இன் கொள்கைகளை அரசு மூலம் நிறைவேற்ற முயல்வதாகவும் எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். SSK ஜெயின் எழுதியுள்ள இந்த கடிதத்தில் இந்திய பெற்றோர்கள் பலர் வருந்தும் விதமாக ஐஐடி மாணவர்கள் பலர் மாமிச உணவை சாப்பிட துவங்கியுள்ளதாகவும் தங்கள் வீடுகளில் மரக்கறி உணவே மட்டும் சாப்பிட்டு வந்த மாணவர்கள் தற்போது தமசிக் அதாவது அசுத்தமான உணவை சாப்பிட பழகுவதை தவிர்க்க ஏதுவாக ஐஐடி கல்லூரிகளில் மரக்கறி உண்பவர்களுக்கு என்று தனியான சாப்பாட்டு அறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. மரக்கறி மட்டுமே உண்டு பழகிய மாணவர்களின் முன்னால் மாமிச உணவு பரிமாறப்படுவதால் அவர்கள் மாமிச உணவை சாப்பிடுகிறார்கள் என்றும் அதனால் அவர்களின் பழக்க வழக்கங்கள் மோசமடைவதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தை எழுதிய SSK ஜெயின் BBC தமிழோசையிடம் பேசிய போது ஐஐடி கல்லூரிகளில் மாமிச உணவு முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது. அதனால் நான் இந்த கடிதத்தை எழுதினேன். மாமிச உணவும் மரக்கறி உணவும் ஒன்றாக பரிமாறப்படும் வழக்கம் மாற வேண்டும். மாமிச உணவு ஒருவரின் மனதை கெடுக்கிறது, அதை சாப்பிடுபவர்களின் வாழ்க்கை அதனால் பாதிக்கப்படுகிறது என்றார் அந்த கடிதம் எழுதிய SSK ஜெயின். இதனிடையே தில்லியில் உள்ள ஐஐடி கல்லூரியில் இந்த கல்வியாண்டு முதல் மாமிசம் பரிமாறப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுபோன்ற மேல்சாதி கலாச்சார திணிப்பு நடவடிக்கைகள் பல தளங்களில் மேற்கொண்டு வரப்படுவதாக விமர்சகர்கள் குற்றம் சுமத்தி வரும் பின்னணியில் தில்லி ஐஐடியின் இந்த முடிவு வந்திருக்கிறது. இது தொடர்பில் BBC தமிழோசையிடம் பேசிய தில்லி ஐஐடி கல்லூரி மாணவர் நாச்சியப்பன்,
ஐஐடி டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை இந்த செமஸ்டர் ஸ்டார்டிங் இந்த செமஸ்டர் ஸ்டார்டிங் அப்படின்னா ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கு ரீசன் சொன்ன வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ஒரே பிளேட்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளேட்டை வந்து அவங்க திருப்பி நான்வெஜ் சாப்பிட்டு அதே பிளேட்ல வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால வந்து ஒரே பிளேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரீசனும் பிளஸ் நான்வெஜ் சப்ளைஸ் எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு ரீசனும் சொல்லப்பட்டிருக்கு. வெஜ் நான்வெஜ் செப்பரேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறது கரெக்ட் தான். சில பேர் ஆசைப்படுறாங்க வெஜ் எங்களுக்கு தனியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் கரெக்ட் தான். பட் நான்வெஜ் சாப்பிட்றதுனாலதான் ஒரு மனுஷனுடைய ஃபுல் இயல்பு மாறுது அப்படின்றத வந்து என்னால ஒத்துக்க முடியாது. இல்ல அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்றது கூட ஒத்துக்க முடியாது. அப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் யாரும் நல்லது பண்றதுல வெஜ் சாப்பிட்றவங்களும் யாரும் நல்லது பண்றதுலன்ற மாதிரி ஆயிரும் அது. சோ அந்த ரீசன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் ஆனா வெஜ் அண்ட் நான்வெஜ் செப்பரேட்டா இருக்கிறது தப்பு இல்லை
என்றார் தில்லி ஐஐடி பயிலும் மாணவர் நாச்சியப்பன். இந்த சர்ச்சை தொடர்பில் BBC தமிழோசையிடம் கருத்து தெரிவித்த சமூக ஆர்வலரும் எழுத்தாளருமான மனுஷ்ய புத்திரன், உணவு பழக்கத்தின் அடிப்படையில் தனி இடம் கோருவது என்பது பண்பாட்டு அடிப்படைவாதத்தின் வெளிப்பாடு என்கிறார்.
ஒரு உயர்சாதி பிராமணிய மயமாக்கலினுடைய அடிப்படையிலான ஒரு தூய்மைவாதம் ஒன்று எல்லா இடத்திலும் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு அடிப்படையில் தான் இது போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்தியாவில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட மக்கள் புலால் உணவு பழக்கம் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் மரபு ரீதியாக மரக்கறி உணவு பழக்கம் கொண்டவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, இந்திய பண்பாட்டில் புலால் உணவுக்கு எதிரான எந்த விதமான ஒரு பெரிய எதிர்ப்பும் எப்போதும் இருந்தது கிடையாது. இன்னொரு விஷயம், இந்திய மக்களில் பெரும்பாலும் கடல்வாழ் உணவுகளை சார்ந்து வாழக்கூடியவர்கள்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒன்று இரண்டு சாதியினருடைய உணவு பழக்கத்தை ஒரு முதன்மைப்படுத்தி அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தனி இடங்கள் கோருவது என்பது ஒரு மிக மோசமான ஒரு பண்பாட்டு அடிப்படைவாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக பார்க்கிறேன்
என்றார் சமூக ஆர்வலர் மனுஷ்யபுத்திரன். அதே சமயம் RSS போன்ற அமைப்புகளின் இந்திய சமூகத்தின் மீதான மேல்சாதி கலாச்சார திணிப்பு நடவடிக்கைகளுக்கு பாஜக ஆட்சியில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை மறுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன்.
RSS அப்படிங்கிறது ஒண்ணு பயங்கரவாத இயக்கம் இல்ல. RSS அப்படிங்கறது நாட்டுல தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது. இது வந்து ஒரு தேசபக்த இயக்கம், சமூக கலாச்சார இயக்கம். அதனால இது வந்து ஏதோ RSS வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு இயக்கத்துக்கு போலவும் RSS வந்து ஒட்டுமொத்த ஏதோ சமூக நலனுக்கும் இந்தியாவுடைய நலனுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு இயக்கத்தை போலவும் இந்த மாதிரியான கேள்விகள் வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்கள் நேரடியாக அரசியலில் தலையிடுவதில்லை, ஆனால் சில சமயங்களில் கோரிக்கைகளாக அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆக கோரிக்கை வைப்பதாலேயே ஒரு அமைப்பு இந்த அமைப்பிற்கு ஆதரவாக அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை நாங்கள் மறுக்கிறோம். கோரிக்கையினுடைய நியாயத்தன்மையை புரிந்து கொண்டு சட்டத்திற்கு உட்பட்ட வகையில் அந்த கோரிக்கை பற்றிய கொள்கை முடிவினை அரசாங்கம் எடுக்கும் போது செயல்படுத்தும் சொல்றேன்.
இந்த கடிதத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கோரிக்கை எந்த விதத்தில் நியாயமானது என்று நினைக்கிறீர்கள்? இந்த கடிதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் மாமிச உணவு சாப்பிடுவதால் மேற்கத்திய மோசமான கலாச்சாரங்களை
நானும் படிச்சேன். இது வந்து நான் என்ன சொல்றேன், இந்த கருத்துக்கள் மீது கருத்து கூற நான் விரும்பவில்லை. அந்த கருத்து சரியா தப்பாங்கிற வாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. அவர் அவருடைய கோரிக்கையாக ஒரு விஷயத்தை அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஒரு கோரிக்கை கடிதம் வந்திருக்கிறது, இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கருத்து கூட நீங்க நடத்தக்கூடாதுனோ இல்ல அப்படி அந்த மாதிரி எதுவும் இல்ல. இந்த மாதிரி கேன்டீன் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கேன்டீன்ங்கிறது தனித்தனியா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஜஸ்ட் வந்து ஒரு 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 என்கொயரி மாதிரிதான் அது. அதனால வந்து ஏதோ அந்த கடிதத்தை அப்படியே அமல்படுத்தி விட்டது அரசாங்கம் நினைச்சுக்க வேண்டாம்
என்றார் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன். நகர்ப்புறங்களில் நடக்கும் நவீன தீண்டாமையின் நிறுவனப்படுத்தும் மற்றொரு முயற்சியே RSS-இன் தூண்டுதலில் மத்திய அரசு முன்னெடுத்திருக்கும் இந்த முயற்சி என்கிறார் லண்டன் பல்கலைக்கழகத்தின் சோஹாஸ் கல்லூரியை சேர்ந்த ஊடகம் மற்றும் மானுடவியல் ஆய்வு மாணவர் முரளி சண்முகவேலன்.
முதல்ல வந்து இது வந்து வரலாற்றுக்கு உண்மைக்கு முற்றிலும் புறம்பான ஒண்ணு. நாமெல்லாம் வந்து மரக்கறி சாப்பிட வரவங்க அப்படிங்கிறது, மரக்கறி வந்து நம்ம சாப்பிடுறது வந்து மிக மிக குறைவு, நம்ம சைவ உணவாளர்கள் அல்ல. வரலாற்று பின்புலங்களை விட்டுட்டு 2006 வந்து CNN IBN இந்த இந்து பத்திரிகையும் சேர்ந்து ஒரு தேசிய அளவுல இது குறித்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதுல வந்து முதல்ல வந்து இந்தியாவில வந்து கடற்கரை மாநிலங்களான தெற்கு மாநிலங்கள்ல வந்து சைவ உணவாளர்கள் மிக குறைவு இந்தியாவிலேயே. அது முக்கியமா கேரளால 2%, தமிழ்நாட்டுல 8% தான் அப்படின்னு சொல்றாங்க. 55% பிராமணர்கள் தான் சைவ உணவு சாப்பிடுறவங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு கடைசி என்ன வருதுன்னா வந்து 35% மக்கள் வந்து கடந்த வருடங்கள்ல அவங்களோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து பட்டினியோட தான் படுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கம் உணவு அரசியலினுடைய உண்மையான நிலை. இது இப்படி இருக்க RSS போன்ற இயக்கங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எழுதுவது, அது அரசாங்கம் வந்து அதை வந்து அனுப்புவது மேற்பார்வைக்கு, இதுவே மிகப்பெரிய தவறு. மதச்சார்புக்கு எதிரானது அது. பெரும்பான்மையான இந்தியர்கள் வந்து மரக்கறி சாப்பிடாதவங்கிறப்ப அவங்களுக்கு பெரும் அதுக்கு எதிராக இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு நிறுவனப்படுத்தல் நடக்கிறது ஏன் அப்படிங்கிறது வந்து யாரை வந்து இந்த அரசாங்கம் வந்து பிரதிநிதித்துவப்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத சொல்லுது. ஏன் IIT அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து IIT போடுற இடங்கள் வந்து இத்தனைக்கான அறிவியல் சம்பந்தப்பட்ட இடம், அது வந்து உண்மைகளை கண்டறிந்து அதற்கு அதிருப்படி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல வந்து இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எளிதாக எப்படி அவங்களால வந்து நடைமுறைப்படுத்த முடியுதுன்னா அங்க வந்து இதை நம்புபவர்கள் தான் அங்க பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப மேல் ஜாதியை சேர்ந்தவர்களும் சைவ உணர்வாளர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரியான உயர்நிலை கல்வி நிறுவனங்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலேயே இருந்து வந்துட்டு இருக்கு. இதை நீங்க வந்து ஆதி திராவிடர் விடுதியிலே உடனடி நீங்க நடைமுறைப்படுத்த முடியாது, ஆனா IIT முடியும். இது நம்ம மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்னு சொல்றப்போ வந்து சைவ உணர்வாளர்களுக்கு மட்டும்தான் வந்து வீடு கொடுக்கறது, சில நிறைய தனியார் நிறுவனங்கள் சைவ உணவு பழக்க வழக்கங்களை வந்து நிர்பந்திக்கிறது தொழிலாளர்கள் மேல, இதெல்லாம் வந்து ஒரு விதமான தினசரி பழக்க வழக்கங்களாகவே தீண்டாமையை வந்து செயல்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களாகவே இருந்தது. வந்து இன்னைக்கு அதையே நிறுவனப்படுத்தும் முயற்சியா இன்னைக்கு இந்த அரசாங்கத்துல ஈடுபடுறது அப்படிங்கறது வந்து நான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா பாக்குறேன்
என்றார் லண்டன் பல்கலைக்கழகத்தின் சோஹாஸ் கல்லூரியை சேர்ந்த ஊடகம் மற்றும் மானுடவியல் ஆய்வு மாணவர் முரளி சண்முகவேலன்.
சங்கீதா ராஜன் தயாரித்து வழங்கிய பெட்டகத்தை கேட்டீர்கள். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
சியரா லியோனின் சில பாகங்களில் இபோலா நோய் தொற்று புதிதாக வருபவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது என ஏஜிஏ என்ற சர்வதேச தொண்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. ஈராக்கில் அன்பார் மாகாணத்தில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தமக்கு எதிராக சண்டையிட்ட 300 அதிகமான சுன்னி பழங்குடியின மக்களை கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.